ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீ வேதவியாசர் அருளைய ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் பகுதி 29. மரீசி முதலிய பிரஜாதிபதிகளுக்கு தலைவனான பிரம்மதேவன் பிரஜைகளை படைப்பதற்காக சனத்குமாரர்களை படைத்திருந்தார். அவர்கள் பகவானை தொழும் நோக்கத்துடன் தவம் செய்து சென்று விட்டதால் அவர்களுக்கு பின்னர் மரீசி முதலிய பிரஜாதிபதிகளை படைத்தார். பின்னர் சுவயம்புவ மனுவை படைத்து பிரஜைகளை படைக்குமாறு கூறுகையில், தாம் வசிப்பதற்கு பூமி வாசஸ்தலமாக இல்லாமல் பிரளயஜலத்திற்குள் இருப்பதை சுவயம்புவ மனுவானவர் பிரம்மதேவரிடம் எடுத்து கூறுகின்றார். எனவே பிரம்மதேவர் உட்பட அனைத்து தேவாதி தேவர்களும் பூமியை தருமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள். பகவானானவர் பிரம்மாவின் மூக்கு துவாரத்தில் இருந்து பன்றி குட்டியாக தோன்றி வளர்ந்து பெரிய பர்வதம் போன்ற வராக உருவம் எடுத்து பூமாதேவியை மீட்டு வந்ததையும், ஹிரண்யாட்சகன் வதம் செய்து வைகுண்டத்திற்கு திரும்பி சென்றதையும் நாம் அறிந்து கொண்டோம். பூமாதேவி வந்தவுடன் பிரஜைகள் உற்பத்தி எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். பிரம்மாவானவர் முன் கல்ப காலங்களில் எவ்வாறு உலகத்தை படைத்தாரோ அதன்படியே சிறிதும் மாறாமல் மீண்டும் படைக்க துவங்கினார். சத்துவம், ரஜசு, தமசு முதலிய மூன்று குணங்களில் சோம்பலை குறிப்பதான தமோகுணத்தை கொண்டு தாமிசம், அந்த தாமிசம், தமசு, மோகம், மகாதமசு ஆகிய 5 பிரிவுகளை உடைய அவித்தியை சிருஷ்டி செய்தார். அத்தகைய அஜ்ஞான சிருஷ்டிக்கு உபயோகப்பட்ட தனது தேகத்தினை பிரம்மதேவன் விரும்பாமல் வெறுப்பு கொண்டு அதனை துறந்தார். அதிலிருந்து பல யக்ஷர்களும் ராட்சசர்களும் உண்டானார்கள். அவர்கள் பசி தாகங்களை விளைவிப்பதாகிய அந்த பிரம்ம சரீரத்தை கிரகித்து கொண்டார்கள். அந்த சரீரமே ராத்திரி என்னும் பொழுதாக மாறி வருகின்றது. ஆகவே தான் இரவு வேளையில் யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களின் சம்ஹாரம் உள்ளது. பின்னர் பிரம்மதேவர் புதிய தேகத்துடன் கிழக்கு முகமாக நின்று தேவர்களை படைக்க துவங்கினார். அவர்கள் பிரம்மதேவனுடைய தேஜஸுடன் பிரகாசகமாக தோன்றினார்கள். பிரம்மன் அந்த தேகத்தையும் விடுத்தான். அந்த தேகமே பகல் பொழுதானது. தேவர்களை படைத்த பின் உண்டானது பகல் பொழுது. அதன் பிறகு பிரம்மதேவன் தனது பின்புறத்திலிருந்து காமத்தில் விருப்பமுள்ள அசுரர்களை படைத்தான். அவர்கள் பிரம்மதேவனை சூழ்ந்து கொள்ளவே பிரம்மன் பயம் கொண்டான். கோபமும் கொண்டு பகவானிடம் சரணடைந்தான். அசுரர்கள் அதனாலேயே அந்தி நேரத்தில் பலம் பொருந்தியவர்கள் ஆவார்கள். பகவானும் அந்த தேகத்தை விட்டுவிடும்படி கூறுகின்றார். அவ்வாறு விடுத்த தேகமே அந்தி மயங்கும் பொழுதாகின்றது. பின்னர் பிரம்மதேவன் பூதங்களையும் பிசாசர்களையும் சிருஷ்டித்து அவை தலைமயிரை விரித்து கொண்டு அகோரமாக இருப்பது கண்டு கண்களை மூடிக்கொண்டார். சோம்பலுக்கு இடம் தரக்கூடிய ஜிரும்பணம் என்னும் அந்த உடலையும் துறந்தார் பிரம்மதேவர். அது நித்திரை என்னும் செயலாகியது. இந்த நித்திரையில் பிராணன்களில் இந்திரியங்களுக்கு ஓய்வு உண்டாகின்றது. சோம்பலுக்கு இடமான அந்த சரீரத்தை பூதங்கள் அங்கீகாரம் செய்து கொண்டன. எனவே பூதங்கள் சோம்பலும் நித்திரையுமாக இருக்கும். பின்னர் பிரம்மதேவன் மனம் கழித்து நம்பிக்கையுடன் கந்தர்வர்களையும் அப்பிரசுகளையும் படைத்து அந்த சரீரத்தை துறந்த பொழுது அது விடியற்காலை பொழுதானது. அதன் பிறகு பிரம்மதேவன் தன்னை பலவானாக நினைத்து கொண்டு சாத்தியர் என்னும் தேவக்கூட்டங்களையும் பித்ருதேவதைகளையும் படைத்தார். அந்த தேகத்தையும் பிரம்மன் துறந்தார். அதனை பித்ருக்களும் சாத்தியர்களும் அங்கீகாரம் செய்தார்கள். எனவே அவர்கள் பலம் பொருந்தியவர்கள் ஆவார்கள். அதனாலேயே வேதோத்தம பண்டிதர்கள் பலத்தை விரும்பிய சாத்தியர்களையும் பித்ருக்களையும் அவிர்பாகத்தினால் ஆராதிக்கின்றார்கள். பிறகு பிரம்மன் பிறருக்கு புலப்படாத சித்தரர்களையும் வித்யாதரர்களையும் படைத்தார். மிகுந்த சக்தியையும் கொடுத்தார். எனவே சித்தர்களும் வித்யாதரர்களும் பிறர் கண்களுக்கு தென்படாத வாழ்வை அடைந்தார்கள். தன்னை போலவே ஒரு பிரதி பிரம்ம சரீரத்தை படைத்து அதன் மூலம் கிண்ணரர்களையும் கிம்புருஷர்களையும் படைத்தார். பிறகு அந்த பிரதிபிம்ப ஸ்வரூபத்தையும் திறந்தார். அதனை ஏற்று கிண்ணரர்களும் கிம்புருஷர்களும் பிம்பத்திலும் பிரதிபிம்பத்திலும் உண்டாகக்கூடிய அபிமானத்துடன் அந்த பிரம்மதேவனை விடியற்காலை நேரத்தில் புகழ்ந்து துதி செய்கின்றார்கள். நீண்ட தேகத்துடன் சயனித்து கொண்டிருந்த அந்த பிரம்மதேவன் இவ்வளவு சிருஷ்டி செய்தும் தனது விருப்பப்படி பிரஜைகள் அமையாதது கண்டு கோபம் கொண்டு அந்த தேகத்தை விட்டுவிடுகின்றார். இந்த சரீரத்திலிருந்து விழுந்த தலைமுடிகளே சர்ப்பங்கள் ஆகின. அப்பொழுது இருந்த தேகம் நீண்டு கோபத்துடன் இருந்ததால் சர்ப்பங்களும் நீண்டு தலைமுடி போல மென்மையாக ஆனால் கோபத்தால் சீரும் தன்மையதாக உள்ளன. அதற்கு பிறகு தன்னால் முடியும் என்று கருதி தானே எவர் உதவியும் இன்றி கடைசியில் பிரஜைகளை படைக்கும் சக்தியுள்ள மனுக்களை மனதால் சிருஷ்டி செய்தார் பிரம்மதேவர். அந்த மனுக்களுக்கு நம்பிக்கையுடனும் பலத்துடனும் கூடிய அந்த தேகத்தை கொடுத்தார். புருஷாத்காரமான சரீரத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்கள் அந்த தேகத்தை அங்கீகரித்து கொண்டு பிரம்மதேவனை புகழ்ந்தார்கள். அவர்களை பார்த்து பிரம்மதேவன், மனுக்களே, உங்களது இந்த தேகம் ஸ்வர்க்க அபவர்க்கங்களுக்கு தேவையான கிரியைகளுடன் அமைந்துள்ளது. அனைத்து கிரியைகளும் புருஷ சரீரத்தினால் சாதிக்கக்கூடியவையே. ஆதலால் இந்த புருஷ தேகத்துடன் அன்னம் எனப்படுகின்ற போக்கிய வஸ்துக்களை எல்லாம் அனுபவிப்பீர்களாக என்று கூறினார். அதன் பிறகு பிரம்மதேவன் ஆத்மாவை பற்றிய தெளிந்த ஞான யோகத்தினாலும் சமாதி என்கின்ற மன ஊக்கத்தினாலும் தனக்கு சம்மதமான ரிஷிகளை படைத்தார். அந்த ரிஷிகளுக்கு சமாதி யோகம், அனிமாதி, அஷ்ட ஐஸ்வர்யம், தர்மம், வித்யை, வைராக்கியம் ஆகிய விளைநிலமாகிய தனது சரீரத்திலிருந்து ஒவ்வொரு அம்சத்தையும் கொடுத்தார். இவ்வாறு விவரித்த மைத்ரேயரிடம், அந்தன தலைவரே, தோஷமற்றவரே, சுவயம்பூவ மனுவின் புதல்வர்களான பிரியவரதன், உத்தானபாதன் இவர்கள் வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் 7 தீவுகள் அடங்கிய பூமண்டலத்திலேயெல்லாம் எவ்வாறு பரிபாலனம் செய்தார்கள் என்று கூற வேண்டும். அதோடு அந்த சுவயம்பூவ மனுவுக்கு தேவகூதி என்று ஒரு புதல்வி இருந்தாள் என்றும், அவள் கிருத்தம பிரஜாபதிக்கு பத்தினி என்றும் நீர் சொல்ல கேட்டேன். அந்த தேவகூதிக்கும் கத்தம பிரஜாபதிக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? மேலும் பிரம்மாவின் புதல்வர்களாகிய ருச்சி, தக்ஷர் இருவரும் மனுவின் புதல்விகளாகிய ஆகுதி, பிரசூதி என்பவர்களை மணந்து எத்தனை பிரஜைகளை பெற்றார்கள் என்பதையும் எனக்கு கூறுவீர்களாக என்று கேட்டுக்கொண்டார் விதுரர். அதற்கு பதிலுரைத்தார் மைத்ரேயர், மகானுபாவராகிய கர்த்தம பிரஜாபதி சரஸ்வதி நதிக்கரையில் 16,000 ஆண்டுகள் தவம் செய்தார். விதுரனே, இது கிருதயுகத்தில் நடந்த விருத்தாந்தம். இப்படி 16,000 ஆண்டுகள் தவம் புரிந்ததால் புண்டரீகாட்சனாகிய பகவான் அகம் மகிழ்ந்து பஞ்சோபனிஷன் மந்திரங்களால் அறிய தகுந்ததும் சௌந்தர்யம், சௌகுமாரியம், லாவண்யம், யவ்வனம் முதலிய கல்யாண குணங்கள் அமைந்ததுமாகிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தரித்து கொண்டு வந்து அந்த கர்த்தம பிரஜாபதிக்கு நேரே தரிசனம் கொடுத்தார். அந்த ஸ்ரீபதியை கண்டு கர்த்தமர் தனது மனோரதம் கைகூட பெற்றவராகி பேரானந்தத்துடன் பூமியில் விழுந்து நமஸ்காரம் செய்தார். கர்த்தமர் சொல்கின்றார், சத்புருஷர்களால் சோஸ்திரம் செய்ய தகுந்தவனே, பரிபூர்ண சுத்த மயமான உன்னுடைய காட்சியினால் என் கண்கள் பயன்பெற்றன. பகவானே, மகா ஆனந்தம் கொடுப்பவனாகிய உன்னிடம் பணிந்து நான் அற்பசுகத்தை விரும்புவது போல ஒன்றை கேட்க முற்பட்டுள்ளேன். இல்லறத்தை வளர்க்கின்றவளும் உத்தம குணசீலங்களும் உடைய பார்யையை மனம் புரிய விரும்பி இந்த அபிப்பிராயத்தினால்தான் உனது பாதமூலத்தை பற்றியிருக்கின்றேன். நான் பற்றத்தகுந்தவை எவை என்றும் பற்றத்தகாதவைகள் எவை என்றும் அறிந்துள்ளேன். ஆனாலும் உமது கட்டளையை பின்தொடர்ந்த எங்கள் பிதாவாகிய பிரம்மதேவனால் பிரஜைகளை படைக்குமாறு நியமிக்கப்பட்டுள்ளேன். ஆகையால் நான் சம்சாரிக தர்மங்களை அனுஷ்டிப்பவனாகி காலஸ்வரூபனாகிய உம்மை ஆராதனை செய்ய விரும்புகின்றேன். நீயே ஜெகத்காரணன், ஆகையால் எனக்கேற்ற மனைவியை மனம் புரிய விரும்பி உன் பாதார விந்தங்களை பற்றினேன் என்று கூறினான். இவ்வாறு பணிந்த கர்த்தமரை நோக்கி பகவான் கூறுகின்றார், கர்த்தமா, உனது அபிப்பிராயத்தை அறிந்து முன்னமே நான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துள்ளேன். பிரம்மாவின் புதல்வனும் சர்வபௌமனும் புகழ்பெற்றவனுமாகிய மனு பிரம்மாவர்த்தம் என்னும் தேசத்தில் வாசம் செய்து கொண்டு சப்த சகாரங்களும் உள்ளடங்க பெற்ற இந்த பூமண்டலத்தை பரிபாலனம் செய்து வருகின்றான். அந்தனனே, ராஜரிஷியாகிய அந்த மனு சதுரூபை என்னும் பாரியையுடன் என்னுடைய பக்தனான உன்னை பார்க்க விரும்பி நாளைய அற்றை தினம் இங்கு வரப்போகின்றான். வயது, சீலம், நடத்தை, குணம் முதலியவற்றில் சிறந்த தேவகூதி என்னும் தனது மகளை உனக்கு கொடுக்கப் போகின்றான். அவள் உன்னோடு பல்லாண்டுகள் வரையிலும் வாழ்ந்து உனது வீரியத்தால் 9 பெண்களை பிரசவிக்கப் போகின்றாள். அவர்களை மரீசி முதலிய ரிஷிகள் மணந்து சீக்கிரத்தில் பிள்ளைகளை பெறப்போகின்றார்கள். நீ இங்கனம் உமக்கு விதிக்கப்பட்ட தர்மங்களை அனுசரித்து என்னுடைய ஆராதனையில் நிலை நின்று அவற்றின் பலன்களையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து என்னையே அடையப் போகின்றாய். நானும் என்னுடைய அம்சத்தினால் உன் வீரியம் மூலமாக உனது பத்தினியான தேவகூதியிடத்தில் அவதாரம் செய்து பிரகிருதி புருஷன், ஈஸ்வரன் இந்த மூன்று தத்துவங்களின் உண்மையை அறிவிக்கும்படியான தத்துவ சம்ஹிதையை இயற்றப் போகின்றேன் என்று கூறி மறைந்தார். நேர்களே, இவ்வாறு பகவான் கூறியபடி அவருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் என்ற விவரங்களை நமது அடுத்த பதிவில் காண்போம். சென்னை திருவான்மையூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.